அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. பொதுக்காலம் 16 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
மக்களிலே அன்பு கொள்ள வந்தார் அந்த இறைவனின் அன்பினையே ருசித்து பாராயோ, நீ ருசித்து பாராயோ. யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார். சாயலிலே படைக்கப்பட்டான் மனிதன், கீழ்படியாமையால் இழந்தான் கர்த்தர் சமூகம் தன்னை. ஆயினும் வாக்களித்தார் ரட்சகரை நமக்கே, பாருலகை மீண்டும் தம்மோடு உப்புரவாக்க. யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார். படைத்தாரிப்பாருலகை படைத்தே பராமரித்தார், நாம் பாவமே செய்தாலும் அழித்திட துணியவில்லை. படைப்பின் மீதினிலே பரிவும் அன்பும் கொண்டா பாவத்தையே வெறுத்தா பாவியையோ நேசித்தார். யூலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார். இறைவன் நமக்களித்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவாம் உலக ரட்சக ஆண்டவரில் ஆம் என்றும், இறைவனுக்கு மகிமை உண்டாகும் படி நம்மில் இயேசு கிறிஸ்துவினால் ஆமென் ஆமென் என்றே.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 23 வசனங்கள் 1-6 முடிய. ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கிப் பெருகும், அவற்றை பேணிக்காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ராயல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 23.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13-18. சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை நமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேர் பெற்றிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
செய்தி வாசகம் தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 30-34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இந்த உலகில் ஒரு உயிர் வாழ்வது இன்னொரு உயிரின் கனிவாலும் அக்கறையினாலுமே. தாய் குழந்தையை தாளாட்டுவதும் கரிசனையே, தாய் குழந்தைக்கு பாலூட்டுவதும் கரிசனையே, நண்பனுக்கு ஆபத்தில் உதவுவதும் கரிசனையே, ஆயன் ஆடுகளுக்காக உயிர் கொடுப்பதும் கரிசனையே. எனவே ஆங்கிலத்திலே கைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய கனிவும் கன்சர்ன் என்று சொல்லக்கூடிய அக்கறையும் வாழ்வின் மகிழ்ச்சியின் ரகசியம். கரிசனையும் அக்கறையும் பொருளளவில் வேறுபட்டாலும் செயலடிப்படையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. எந்த அளவுக்கு என்றால், ஒன்றில்லாமல் இன்னொன்றுக்கு அர்த்தம் இருக்காது. இவை இரண்டும் ஒரு மனிதரின் இரண்டு கண்கள் போல. ஒரு கண் கெட்டாலும் பார்வை குறைவானதாக தடைப்பட்டதாக இருக்கும். அதுபோல கரிசனை என்பது அடுத்தவர் மீது மனம் இறங்குதல், அக்கறை என்பது அதை செயல்படுத்துவது. ஒருவரின் துன்பத்தையும் தேவையையும் கண்டு மனம் இறங்கினால் மட்டும் போதாது, அந்த துன்பம் நீங்குவதற்கான தேவை நிறைவேறுவதற்கான செயலில் அக்கறை அல்லது ஈடுபாட்டை எடுக்க வேண்டும். கடவுளின் குணமே இந்த கரிசனையும் அக்கறையும் தான். எனவேதான் இறைவன் நம்மீது கொண்ட அன்பினால் கரிசனையினால் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவரின் சிலுவை மரணத்தின் வழி நமக்கு மீட்பை அளித்தார். அந்த இறைமகன் இயேசு வந்தபோது பாவிகள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு அளித்தார். பார்வையற்றோர் மீது கரிசனை கொண்டு பார்வை அளித்தார். புறவினத்தார் மீது கரிசனை கொண்டு அவர்களை கடவுளின் மக்கள் என்றார். தொழு நோயாளர் மீது கரிசனை கொண்டு அவர்களை தொட்டு குணமாக்கினார். குழந்தைகள் மீது கரிசனை கொண்டு வாரி அள்ளி அணைத்தார். இறந்தவர் மீது கரிசனை கொண்டு உயிர்ப்பித்தார். பசியுற்றோர் மீது கரிசனை கொண்டு பசியை போக்க உணவளித்தார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் இரண்டு நிகழ்வுகளில் இயேசுவிடமிருந்து பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியை கடந்த வாரத்தின் நற்செய்தி பின்னணியோடு பார்க்க வேண்டும். கடந்த வார நற்செய்தியில் இயேசு தம் பன்னிரு திருத்தூதர்களை பணி செய்ய இருவர் இருவராக அனுப்பினார். இந்த வார நற்செய்தியில் பணி செய்துவிட்டு வந்த திருத்தூதர்கள் களைப்போடு இயேசுவிடம் திரும்பி வந்து, நாங்கள் பணியை செய்து முடித்துவிட்டு வந்தோம் என்று சொல்கின்றார்கள். இங்குதான் இயேசுவின் செயலை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசு அவர்களின் களைப்பை மன உளைச்சலை புரிந்து கொண்டவராய் ஒரு தாயை போல அவர்களிடம் கரிசனையாகவும் அக்கறையாகவும் சொல்கின்றார், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். காரணம், அவர்கள் உண்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. இது தன்னை சூழ்ந்திருந்த தான் தேர்ந்தெடுத்த தமது திருத்தூதர்கள் மீது இயேசு காட்டிய கரிசனையும் அக்கறையும். அடுத்து நற்செய்தியின் இரண்டாவது பகுதியில் தன்னை தேடி வந்த மக்கள் மீது கரிசனையும் அக்கறையும் காட்டுகின்றார் இயேசு. இப்போது வாசித்தோமே நற்செய்தியில், அந்த மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று. இது இயேசுவின் நல்ல ஆயனுக்குரிய பண்பை வெளிப்படுத்துகின்றது. ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பு ஆடுகள் மீது கரிசனையும் அக்கறையும் கொள்வது. ஆயன் ஆடுகள் மீது கரிசனை கொண்டிருப்பதாலே அவன் தன் ஆடுகளை அடிக்காமல் தட்டி கொடுத்து குரல் கொடுத்து வழி நடத்துகின்றான். அடுத்து தன் ஆடுகள் மீது அக்கறை கொண்டிருப்பதால் அவைகளை பசுமையான புல் தரைக்கு அழைத்துச் சென்று நன்கு ஓடுகின்ற நீர் தடாகத்திற்கு கூட்டிச் செல்கின்றான். அவைகளின் பசியை போக்கி தாகத்தை தீர்க்கின்றான். இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட அதே கரிசனையையும் அன்பையும் நாமும் பிறரிடத்தில் காட்ட வேண்டும். அது நல்ல மழைக்காலம். அந்த மழையிலும் ஒரு முதியவர் தன் தோட்டத்தில் பெரிய பெரிய குழிகளை வெட்டி கொண்டிருந்தார். இதை ஆச்சரியத்தோடு பார்த்த சில இளைஞர்கள் அப்பெரியவரிடம் கிண்டலாக கேட்டார்கள், பெரியவரே, தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முதியவர் சொன்னார், மாமரக் கன்றுகளை நட்டுக் கொண்டிருக்கின்றேன். அப்போது ஒரு இளைஞர் அவரிடம், நீங்கள் இந்த மாமரத்தின் பழங்களை சாப்பிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டபோது முதியவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் அதுவரை உயிர் வாழமாட்டேன் என்று. உடனே ஒரு இளைஞன் கேட்டான், பின் எதற்காக இவற்றை இப்போது நடுகிறீர்கள் என்று. அதற்கு முதியவர் சொன்னார், நான் இல்லை என்றாலும் என் வருங்கால சந்ததிகள் சாப்பிடுவார்கள். காரணம், இதுவரை என் முன்னோர்கள் நட்டு வைத்த மரத்திலிருந்துதான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். இனி எனக்கு பின் வருகின்றவர்கள் சாப்பிட எதையாவது வைத்துவிட்டு செல்ல வேண்டும் அல்லவா? இப்படி செய்வதால் நான் என் முன்னோர்களுக்கு என் நன்றி கடனை செலுத்துகின்றேன் என்றார். கரிசனையும் அக்கறையும் தான் ஒரு மனிதனை மனிதனாக, ஈரமுள்ள மனிதனாக வாழ வைக்கும். இவை இரண்டும் தான் இந்த மானிட வாழ்விற்கு அர்த்தத்தை கற்பிக்கும். காரணம், கரிசனையும் அக்கறையும் கடவுளின் குணங்கள். எனவே இப்போது வாழ்ந்து கொண்டிருப்போருக்கு கரிசனையும் அக்கறையும் காட்டி இனி வரப்போகின்றவர்களுக்கு மேல் சொன்ன உதாரணத்தின்படி செயல்பட்டு கனிவும் அக்கறையும் உள்ளவர்களாக வாழ்வோம்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்கள் இன்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமை வேண்டுகிறோம் இறைவா. எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமை வேண்டுகிறோம். ஆமென்.
சகோதர அன்பே பிரதானம்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.